السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا، إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا، ربنا زدنا علما. நினைத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, தொடர்ந்து பல அமர்வுகளில் அல் குர்ஆனின் இரண்டாவது அத்தியாயமாகிய சூரா அல் பக்ராவின் சில விளக்கங்களை பார்த்து வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்று 47வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த அத்தியாயத்தின் பெரும்பகுதியிலே அல்லாஹ் தபாரக் வ தஆலா இதற்கு முன்பு வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய அந்த குணங்கள், அவர்கள் தங்கள் நபிமார்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களிடத்திலிருந்த தீமைகள் என்ன, அந்த தீமைகளுக்காக அவர்கள் எப்படி தண்டிக்கப்பட்டார்கள், அவர்களிடத்தில் என்ன நன்மைகள் இருந்தன, அந்த நன்மைகளால் அவர்கள் அல்லாஹ்வின் பரத்திலிருந்து எப்படி சிறப்பிக்கப்பட்டார்கள் என்பவற்றை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக குறிப்பிடுகின்றார். இந்த கடைசியாக நாம் குறிப்பிட்ட அந்த விஷயம், அவர்களிடத்தில் சில நன்மைகள் இருந்தன, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக நீதமானவன், அந்த சில நன்மைகளுக்காக அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில விசேஷமான அருட்கொடைகளை செய்திருந்தான். அதையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأني فضلتكم على العالمين. இஸ்ரவேலர்களே, நான் உங்களுக்கு செய்த எனது அருட்கொடையை நீங்கள் நினைவு கூறுங்கள். وأني فضلتكم على العالمين, உங்கள் காலத்தில் வாழக்கூடிய ஏனைய மக்களை பார்க்கிலும் உங்களுக்குத்தான் நான் மேன்மை வழங்கியிருக்கிறேன், உங்களைத்தான் நான் உயர்வுபடுத்தியிருக்கிறேன், கண்ணியப்படுத்தியிருக்கிறேன், சிறப்பித்திருக்கிறேன், இதை நீங்கள் கொஞ்சம் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இஸ்ரவேலர்களுக்கு செய்த அருள்களில் மிகப்பெரிய அருள் என்னவென்றால், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், பிறகு இஸ்ஹாக், பிறகு யாக்கூப், இந்த சந்ததிகளிலே ஏராளமான நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினார். கவனமாக கேளுங்கள், ஏராளமான நபிமார்களை, இறை தூதர்களை அல்லாஹ் அவர்களுக்கு அனுப்பினார். நிறைய வேதங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்தான். இது மிகப்பெரிய அருட்கொடை. பல அமர்வுகளிலும் பல நேரங்களிலும் நாம் சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறோம், அல்லாஹுடைய அருள் என்றால், அல்லாஹுடைய நியமத்து என்றால், அதில் முதலாவது தலை சிறந்த நியமத்து எது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியானுக்கு வழிகாட்டுவது, இஸ்லாம், ஈமான், ஹிதாயத். அப்ப அல்லாஹு தஆலா அந்த இஸ்ரவேலர்களுக்கு அந்த அறிவுரையை சொல்கிறார், உங்களை நாம் இதற்கு முன்பு எப்படி சிறப்பித்திருந்தோம். அவ நபிமார்கள் அனுப்பப்படுவது சிறப்புகளில் மிக சிறந்த சிறப்பு. ஒரு சமுதாயத்திலே நபி அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள் என்றால் அது மிகச்சிறந்த சிறப்பு. அப்ப அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், இவற்றை எல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். சரி, இப்ப இந்த வசனம் மதீனாவில் வாழ்ந்த யகூதிகளை பார்த்து பேசப்படுகிறது இந்த வசனத்தில். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் போது, இஸ்ரவேலர்களே, நான் உங்களுக்கு செய்த அருளை உங்களை நான் மேன்மையாக்கியதை நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப மேன்மையாக்கியது, சிறப்பித்தது, அல்லாஹ் அருள் புரிந்தது இவர்களுடைய மூதாதையர்கள், இவர்களுடைய மூதாதையர்கள். இவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வதிலே என்ன நுட்பம் என்றால், மூதாதையர்களின் மீது புரியப்பட்ட அருள் இவர்களின் மீதும் செய்யப்பட்டது போன்றதான். மூதாதையர்களுக்கு கிடைத்த அந்த சிறப்பு இவர்களுக்கும் கிடைத்த சிறப்புதான். அப்ப அந்த அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த இஸ்ரவேலர்களை பார்த்து பேசுகிறான், யா பனி இஸ்ரவேல் என்று. சரி, இவ்வளவு அருள் கொடுக்கப்பட்டார்களே, அந்த காலத்தில் வாழ்ந்த ஏனைய எல்லா மக்களையும் விட இவர்களுக்கு தான் சிறப்பு உயர்வு என்று அல்லாஹுவே கன்ஃபார்ம் செய்துவிட்டான். உங்களுடைய மூதாதையர்களின் காலத்திலே வாழ்ந்து எந்த தேசத்து எந்த மக்களாக இருக்கட்டும், எல்லாரையும் விட உங்களுக்கு தான் சிறப்பு. அப்ப இஸ்ரவேலர்களுக்குள்ள சிறப்புகளை பின்னாடி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எண்ணிக்கொண்டே வருகிறான். அவங்க துஆ கேட்டா உடனே கபூலாகிவிடும். அதே போல அவர்களுக்கு தேவைகள் எல்லாம் மிக இலகுவாக நிறைவேறும்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி வைத்திருந்தார். நபிமார்கள் அந்த வருகையிலிருந்து எந்த ஒரு காலமும் அவர்களுக்கு தவறுகளாக கிடையாது. ஒரு நபி மௌத்தாகிவிட்டால் உடனே இன்னொரு நபி, சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு நபி இறந்து விட்டால் அடுத்து இன்னொரு உடனே ஒரு நபி. அந்த சமுதாயத்துக்கு எந்த பிரச்சனை என்றால் உடனே நபிட்ட போய் சொல்லுவாங்க, நபி அல்லாஹ்ட துஆ செய்வோம்னு உடனே பதில் கிடைச்சு. என்ன ஒரு தீர்வாக இருந்தாலும் அந்த தீர்வுக்கு உடனடியாக பதில் அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருந்தது. அதாவது வஹி தொடர்ந்து அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருந்தது. இது ஒரு பெரிய நாம. இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விடுகிறார்கள். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமரிடத்திலே சொல்கிறார்கள், ரலியல்லாஹு அன்ஹு, உமரே வாருங்கள், நாம் சென்று உம்மு ஐமனை சந்தித்து வருவோம். நாம் சென்று உம்மு ஐமனை சந்திப்போம். நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஐமனை சந்திக்கும் வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். நாமும் சென்று அவர்களை பார்த்து வருவோம், சந்தித்து வருவோம் என்று சொன்னபோது உமர் அவர்களுக்கு மிக மகிழ்ச்சி. இருவரும் செல்கிறார்கள். செல்லும் போது அங்கே உம்மு ஐமனிடத்தில் சில விஷயங்களை பேசியதற்கு பிறகு உம்மு ஐமன் அழுகிறார். உம்மு ஐமன் அழுகிறார். அவருடைய அழுகையை பார்த்தவுடன் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா உம்மு ஐமனிடம் சொல்கிறார்கள், உம்மு ஐமனே, எதற்காக அழுகிறீர்கள்? ரசூலுல்லாஹுடைய மரணத்தை நினைத்து நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? நம்மிடத்தில் அவர்கள் இருப்பதை விட அல்லாஹ்விடத்தில் அவர்கள் இருப்பது சிறந்தது. நம்மிடத்தில் அவர்களுக்கு இருப்பதை விட அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு இருக்கின்ற அறுக்குடைகள் சிறந்த அறுக்குடைகள். ஆகவே நம்மை விட்டு ரசூலுல்லாஹிடம் சென்று விட்டார்கள் என்பதற்காக நீங்கள் அழ வேண்டியதில்லை. அல்லாஹ்விடத்திலே மிகச்சிறந்த நியமத்துகளில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்று ஆறுதல் சொன்னபோது உம்மு ஐமனுடைய பதிலை பாருங்கள். தோழர்களே, நான் அல்லாஹ்விடம் ரசூலுல்லாஹிற்கு இருக்கின்ற வெகுமதிகள் அற்புடைகள் மிக உயர்ந்தவை என்பதை அறியாமல் நான் அழவில்லை. மாறாக நான் ஏன் பெருமா அழுகிறேன்? வஹி இப்போது முடிந்துவிட்டதே, வஹி வராதே. நமக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து செய்திகளை பெற்றுக் கொண்டிருந்தோமே, அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காமல் போய்விட்டதே நபியின் மரணத்தில் இருந்து. அதை நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்னவுடன் உம்மு அருமனை விட அபூபக்கருக்கும் உமருக்கும் அழுகை அதிகமாகிவிட்டது. யோசித்து பாருங்கள். ஏனென்றால் வஹி என்பது அவ்வளவு பெரிய நியமத்து. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உடனே சட்ட தீர்வுகள். யார் உண்மையான மூமின், யார் பொய்யான முனாஃபிக், சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி உடனடியாக அதற்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தீர்வு. அப்ப அந்த வஹி முடிந்ததை நினைத்து உம்மைமன் அழுதார்கள். அதை நினைவுபடுத்தியதற்கு பிறகு அபூபக்கர் உமரும் அழுதார்கள். இப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், இவ்வளவு சிறப்பிக்கப்பட்ட மேன்மக்களாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா அடுத்த வசனத்திலே அவனுடைய மிக தெளிவான விதியை சொல்கிறான். அல்லாஹ் சிறப்பை கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறான். சிறப்புகளை, உயர்வுகளை, மேன்மைகளை அல்லாஹ் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறான்.
ஆனால் அதை பெறக்கூடிய மனிதன் அந்த உயர்வின்படி சிறப்பின்படி அவன் நடக்கிறானா, அதை பேணிக் கொள்கிறானா? அப்ப என்றால் அல்லாஹுத்தால அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறான், நீங்கள் நபிமார்களின் வம்சத்தில் பிறந்து விட்டதால் உங்களுக்கு வேதங்கள் கொடுக்கப்பட்டு விட்டதால் உங்களை நாம் மேன்மையானவர்களாக ஆக்கிவிட்டோம் என்ற காரணத்தால் மட்டும் மறுமையில் நீங்கள் வெற்றி அடைய முடியாது. எப்படி அந்த சிறப்புகளை பேசி மறுமையின் வெற்றியை அடைய முடியாது? மறுமையின் வெற்றிக்கு தேவை நபியின் மகனாக இருந்தாலும் அமல சாலிஹ். எப்படி நபியின் மகன் பேரன் பிள்ளை என்றால் சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது. அந்த சிறப்பு துன்யாவோட முடிஞ்சிடும். அந்த சிறப்பு மறுமையிலும் கிடைக்க வேண்டும் என்றால், அந்த சிறப்பு மறுமையிலும் கிடைக்க வேண்டும் என்றால் ஈமானும் அமல சாலிஹும் தேவை. அப்ப நீங்க பனு இஸ்ராயில் நபி யாக்கூபுக்கு பிறந்த பிள்ளைகளாக இருக்கட்டும், அவர்களும் வம்சத்தில் வந்தவர்களாக இருக்கட்டும், மறுமையில் நீங்கள் நபி இப்ராஹிமை கூறியோ நபி யாக்கூபை காண்பித்தோ நீங்கள் தப்பிக்க முடியாது. உங்களிடத்திலே ஈமானும் அமலும் தேவை. சொல்கிறான் சிறவேளர்களே, அந்த ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள், யாரும் யாருக்கும் அங்கே கூலி கொடுக்க முடியாது. அல்லாஹ் ஒருவன் தான் கூலி கொடுப்பவனாக இருக்கிறான். யாரும் யாருக்கும் எந்த பலனையும் அங்கே தர முடியாது. சிபாரிசு யாரிடமிருந்தும் ஏற்றுக்கொள்ளப்படாது. எங்க அத்தாவை கூட்டிட்டு வரட்டுமா, எங்க அம்மாவை கூட்டிட்டு வரட்டுமா, எங்க அண்ணனை கூட்டிட்டு வரட்டுமா, மாமானை கூட்டிட்டு வரட்டுமா, மச்சானை கூட்டிட்டு வரட்டுமா, எதுவும் அங்கே வேலைக்கு ஆகாது. ஏதாவது நஷ்டஈடு அங்கே பெற்றுக் கொள்ளப்படுமா, ஈடு ஏதாவது செய்துவிட்டு அங்கிருந்து நரக வேதனையிலிருந்து தப்பிக்க முடியுமா என்றால் வலா யூஹது மின்ஹா அஹதுன் வலா ஹும் யுன்சரூன். அல்லாஹ்விடம் இருந்தே தவிர வேறு வழியில் யாருக்கும் எந்த வகையான உதவியும் வராது. நான்கு விதமான வழிகள், அந்த நான்கு வழிகளையும் அல்லாஹு தஆலா அங்கே அடைத்து விடுகிறான். ஒன்று என்ன, யாராவது யாருக்கும் போய் இவருக்கு பதிலாக என்ன வச்சுக்குங்க, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்றதோ அதுவும் முடியாது. சிபாரிசு செய்வதோ அதுவும் முடியாது. அல்லது ஏதாவது காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து நஷ்டஈடு கொடுத்து தப்பிக்க முடியுமானா, அதுவும் முடியாது. அல்லது உதவிக்கு வந்து எங்க மாமா இருக்கான், எங்க அண்ணன் தான், என் தம்பி தான், ஏதாவது பார்த்து செஞ்சிருங்க என்றும் சொல்ல முடியாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இஸ்ரவேலர்களே என்று அல்லாஹுத்தால அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார். நீங்கள் இந்த நபியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நீங்கள் இந்த வேதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நீங்கள் இந்த நபியை இந்த வேதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அப்போது மறுமையில் உங்களை பாதுகாப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள், நபியும் வரமாட்டார். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களால் அவருடைய தந்தையை பாதுகாக்க முடியாது என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸிலே பார்க்கிறோம். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே ரொம்ப கவலையாக இப்ராஹிம் அலைஹி ஸலாம் கேட்பார்கள். அப்போது அல்லாஹ் சொல்லிவிடுவான், இப்ராஹிமே உங்க காலை பாருங்கள் என்று. இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் இப்படி குனிந்து பார்ப்பார்கள். அந்த நேரத்திலே இப்ராஹிம் நபியினுடைய தந்தை அப்படியே ஒரு சிறிய ஒரு உருவத்திலே மாற்றப்பட்டு தூக்கி நரக நெருப்பிலே வீசி எறியப்பட்டு விடுவார். அல்லாஹ் பாதுகாப்பானாக நம்மை. அப்ப இந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அப்ப இதிலிருந்து நமக்கு என்ன படிப்பினை? அப்ப நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்காத சிறப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான், குர்ஆனின் மூலமாக, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே விஷயத்தை தான் நமக்கு சொல்கிறார். குர்ஆன் கொடுக்கப்பட்டு விட்டது, எங்களுக்கு முஹம்மது நபி அனுப்பப்பட்டு விட்டார், நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் என்று பெருமை பேசிக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு மறுமையின் வெற்றி கிடைத்து விடாது. இன்றைக்கு அப்படித்தான் பேசுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே எச்சரிக்கையை நமக்கும் சொல்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த எச்சரிக்கையை நமக்கு சொன்னார்கள். யாரை பார்த்து சொன்னார்கள்? தனது மகளை பார்த்து சொன்னார்கள், தனது மாமியை பார்த்து சொன்னார்கள், தனது சிறிய தந்தை பெரிய பார்த்து சொன்னார்கள், தனது வம்சத்தை பார்த்தெல்லாம் சொன்னார்கள், நீங்கள் துன்யாவில் எது வேண்டுமானாலும் என்னிடத்தில் கேட்டுக் கொள்ளுங்கள், சலூனி, நீங்கள் கேளுங்கள் என்னிடத்தில், என் செல்வத்திலிருந்து என்னால் முடிந்ததை உங்களுக்கு தருகிறேன், ஆனால் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு நான் எதையும் பலன் தர முடியாது, உங்களுக்கு நான் எந்த ஒரு நன்மையும் செய்ய முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்தே முஹம்மதியாவுக்கு கொடுத்த குரான், அதே போல இந்த நபியின் சிறப்பை கொண்டு சிறப்பு பெறுபவர்கள் யார், அதன்படி அமல் செய்பவர்கள் தான், அதன்படி செயல்படக்கூடியவர்கள் தான். அவர் யாராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டிலே வசித்தாலும் சரி, எந்த ஊரிலே வசித்தாலும் சரி, எந்த காலத்திலே வந்தாலும் சரி, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த அறிவுரை. சொன்னார்கள், இறையச்சம் உள்ளவர்கள், அல் முத்தகூன அவுலியாயி வ இஸாதி ஐனமா கானு வ ஹைதுமா கானு, யாருடைய உள்ளத்தில் தக்குவா அதிகமாக இருக்குமோ அவர் என்னுடைய நண்பர், அவர் என்னுடைய குடும்பத்தார், அவர் எங்கு வசித்தாலும் சரி, எந்த காலத்தில் வசித்தாலும் சரி. அல்லாஹு அக்பர். இப்ப நம்ம இந்த காலத்துல மக்கா மதினால இருந்து இவ்வளவு தூரத்துல நாம் இங்கே வசிக்கிறோம், ஒரு காஃபிர் நாட்டிலே, குஃபுருடைய நாட்டிலே, நம்மை சுற்றி சிறுக்குகளும் குஃபுர்களும் பெரும் பாவங்களும் இருக்கின்ற இந்த நாட்டிலே, ஒரு காலத்திலே ஒரு நாட்டிலே இருக்கிறோம் என்றால், இங்கே நாம் தக்வாவை கடைபிடித்தால் நாம் யார், ரசூலுல்லாஹ்வுடைய நண்பர், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் என்று சொல்கிறார்கள், அல் முத்தகூன அவுலியாயி வ இஸ்ரதி, என்னுடைய நெருங்கிய உறவினர் என்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐனமா காணும், அவர்கள் பூமியிலே எங்கே இருந்தாலும் சரி, வ ஹைதுமா காணும், பூமியிலே எங்கே வசித்தாலும் சரி. அப்ப குறைஷி வம்சத்தில் பிறந்தால் கூட நபியினுடைய நண்பராக ஆக முடியாது, தக்வா இல்லாமல். குறைஷி வம்சத்தில் பிறந்தால் கூட நபியின் நெருங்கிய உறவினராக ஆக முடியாது, தக்வா இல்லாமல். இப்படிப்பட்ட ஒரு தெளிவான நிலைப்பாட்டை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அறிவித்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்திருக்கிறார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அதுதான் நமக்கு முக்கியம், ஈமான் தக்வா. அதுதான் இஸ்ரவேலர்களுக்கு எச்சரிக்கை செய்து அல்லாஹ் நமக்கும் எச்சரிக்கை செய்கிறான். அப்ப அடுத்த வசனத்திலே 49வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரவேலர்களுக்கு செய்த அவனுடைய அருட்கொடைகளை நினைவுபடுத்திக் கொண்டே வருகிறான். அதிலே முதலாவதாக சொல்லும் போது, இந்த இஸ்ரவேலர்கள் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய காலத்திலே அவர்கள் வசித்துக் கொண்டிருந்த அந்த பகுதியிலிருந்து யூசுப் நபி தங்களுடைய சகோதரருடைய அழைப்பின்படி அவர்கள் எகிப்திற்கு, மிசருக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். அப்ப ஹிஜ்ரத் செய்து வரும்போது, அப்போது அதாவது அஜீஸாக, மிஸ்ரின் மந்திரியாக, பிறகு மன்னராக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மாறுகிறார்கள். ரொம்ப கண்ணியமாக இந்த தங்களுடைய சகோதரர்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். வந்தவர்கள் கொஞ்ச காலத்திலேயே அவர்களுடைய இனப்பெருக்கத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தினான், ஒரு பெரிய ஜனத்தொகையாக, மக்கள் தொகையாக அவர்கள் மாறிவிட்டார்கள். ஆனால் கண்ணியமாக இருந்தவர்கள், மிகப்பெரிய ஒரு கண்ணியத்திலே இருந்தவர்கள், பதவிகளிலே இருந்தவர்கள், பிறகு அவர்களுடைய செயல் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்ட செயல்களாக, தீமைகளாக, பாவங்களாக மாறிய போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு எகிப்திலே இருந்த அந்த பதவிகளை எல்லாம், அவர்களுக்கு இருந்த பொறுப்புகளை எல்லாம், செல்வங்களை எல்லாம் பிடுங்கி கிபத்திகளை அவர்கள் மீது சாட்டிவிட்டார். இஸ்ரவேலர்களுக்கு சிபுத்திகள் என்று சொல்லப்படும், ஃபிரௌனுடைய வம்சத்திற்கு கிபுத்து என்று சொல்லப்படும். அப்ப ஏற்கனவே சிபுத்தி வம்சத்தார் அங்கே இருந்தார்கள். இஸ்ரவேலர்கள் வந்து குடியேறி அவர்களுடைய மக்கள் தொகை பெருக பெருகவே, அதற்கு முன்பு யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள், அதன் அடிப்படையில் இவர்களும் பெரிய பெரிய அந்த பொறுப்பிலே, கண்ணியத்திலே இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய செயல் இறை தூதர்களுடைய அந்த கட்டளைக்கு மாற்றமாக, அல்லாஹ் இறக்கிய சரியத்திற்கு மாற்றமாக போக போக, கடைசியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்கள் மெஜாரிட்டியாக இருந்தும் கூட, இப்படி மக்கள் தொகையில் அதிகமாக இருந்தும் கூட, இவர்களால் தங்களது எதிரிகளை சமாளிக்க முடியாத அளவிற்கு கோழைகளாக மாறி அந்த திபுத்திகள் சாட்டப்பட்டார்கள். அப்ப அந்த திபுத்திகளிலே மன்னராக வந்தவன் தான் அந்த ஃபிரௌன்.
அவன் என்ன செய்தான், இனி இவர்களுடைய ஜனத்தொகை அதிலும் குறிப்பாக ஆண்களை அதிகமாக பெருகிவிட நாம் விட்டுவிடக் கூடாது. எனவே வருஷத்துக்கு ஒரு தடவை, அதாவது ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் பிறக்கிற அத்தனை ஆண் குழந்தைகளையும் வெட்டி போட்டுருவோம். இவர்கள் அடுத்து நம்மை மிகித்து விடக் கூடாது. ஒரு வருஷம் ஏன் விட்டா, அடுத்து அப்பதான் நமக்கு ரோடு போடுறதுக்கும் நமக்கு வீடு கட்டுறதுக்கும் ஆளு தேவை. மொத்தமா ஆண்களையே வெட்டிக்கிட்டே இருந்தால் அப்புறம் வேலை செய்யறதுக்கு ஆளு நாம போயிடுமே. அந்த அளவிற்கு மன்னர்களாக மந்திரிகளாக பெரும்பெரும் செல்வந்தர்களாக இருந்த அந்த சிபித்திகளுடைய நிலை எவ்வளவு கேவலமாக மாறிவிட்டது என்றால், கடைசியிலே ஃபிரௌனுடைய வம்சித்தவர்களுக்கு வீடு கட்டுவது, அவர்களுக்கு ரோடு போடுவது, அந்த நைல் நதியை பராமரிப்பது, இந்த ஒரு அதாவது அடிமைத்தனமான ஒரு கூலி தொழிலுக்கு செல்லக்கூடிய அளவிற்கு அவர்களது நிலைமை மோசமாகிவிட்டது. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இதுல நமக்கு படிப்புனே இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கண்ணியம், நாம் அல்லாஹுடைய தீனை பேணுகின்றவரைதான். அல்லாஹுடைய தீனை பேணாமல் விழும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கண்ணியத்தை பறித்து விடுவான். அதுதான் இஸ்ரவேலர்களுடைய அந்த நிகழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் சொல்கிறான். இஸ்ரவேலர்களை நீங்கள் நினைத்து பாருங்கள், ஃபிரௌனின் மூலமாக நீங்கள் அனுபவித்து வந்த கொடுமைகளை, அவர்கள் உங்களது ஆண் மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்தார்கள். இதே வார்த்தையை தான் அல்லாஹ் சொல்றான், அப்துல்லாஹும் அபுனாக்கும், உங்களது ஆண் மக்களை கொன்று குவித்தார்கள் கொடூரமாக. என்றால் சாதாரணமா அறுக்கிறது, என்று சொன்னால் கொடூரமா அறுப்பது, கொடூரமா கொலை செய்வது. வித்தியாசம். அப்ப எப்படி இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள், கர்ப்பிணி பெண்கள் பிரசவம் தரிக்கக்கூடிய அந்த நேரம் ஆகிவிட்டது என்றால், அந்த மருத்துவ பெண்மணிகளின் மூலமாக அவர்களுக்கு அந்த செய்தி வந்துடும் அரசாங்கத்தில். அப்ப அந்த கர்ப்பிணி பெண்ணை கூட்டிட்டு வந்து மூங்கில்களால் செய்யப்பட்ட ஒரு வேலி, அது எப்படி செய்யப்பட்டிருக்கும் என்றால், ஒரு மூங்கிலை இரண்டாக பிளந்து, ஒரு மூங்கிலை இரண்டாக பிளந்து ஒரு பக்கம் நன்கு கூர்மையாக ஈட்டியை கொண்டு கூர்மையாக்கப்பட்டிருக்கும், இன்னொரு பகுதி பூமியில புதைக்கப்பட்டு அப்படியே வரிசையா வேலி மாதிரி நிறுத்தி வச்சிருவாங்க. அதற்கு மேல ஒரு கம்பு கட்டி, அந்த கம்பு எப்படி கட்டியிருப்பார்கள் என்றால், அந்த பெண்ணை உயரத்தில் தூக்கி அவருடைய கைய அந்த கம்புல கட்டிடுவாங்க. எப்படி கட்டிருப்பாங்க, எந்த அளவு கட்டிருப்பாங்க, அந்த கைத்தை பிடிச்சு அவர் தொங்கிக்கிட்டே தான் இருக்கணும். கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா கால் எதிரப்படும், அங்க கூர்மையாக வேலி செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மூங்கில் தான் கால் போகும். அந்த கூர்மையில் அவரால் நிக்க முடியுமா, இப்படியும் அப்படியும் அவர் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை எங்க விழும், அந்த கூர்மையான மூங்கிலே விழும். கடைசியில தொங்கி தொங்கி தன்னால் தொங்க முடியாமல் போகும்போது, தான் பெற்ற தனது வயிற்றிலே சுமந்த அந்த குழந்தையின் மீதே தான் கால் வைத்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த பெண் ஆகுவார். கடைசி அந்த குழந்தைக்கு உயிர் போயிருச்சுன்னு தெரிஞ்ச உடனேதான் அவுத்து விடுவாங்க. அல்லாஹ் சொல்கிறான், தண்டனைகளில் வேதனைகளில் மிக மோசமான தண்டனைகள் அல்லவா அவர்கள் உங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருந்தார்கள், உங்களை கொடூரமாக அல்லாஹ் உங்களை கொண்டு கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஃபிரௌனிலிருந்து உங்களை அல்லாஹ் பாதுகாத்தானே நினைத்து பாருங்கள். கொஞ்சம் இந்த சம்பவத்தை நினைச்சு பாருங்க, தூங்கும் போது தூக்கமே வராது. வயஸ்தூன், உங்களது பெண்களை வாழ விட்டார்கள். உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு இதில் மிகப்பெரிய ஒரு சோதனை இருந்தது. அல்லாஹு தஆலா மூசா நபி அனுப்பப்பட்டார்கள், பிறகு அந்த சோதனையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எப்படிப்பட்ட ஒரு சோதனை உங்களுக்கு. வருடம் வருடம் ஆண்டுக்கு ஒவ்வொரு ஆண்டு முடிந்த அடுத்த ஆண்டிலே உங்களது ஆண் மக்கள் எல்லாம் கொடூரமாக கொல்லப்பட்டுக் கொண்டிருந்தார்களே, நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா, அல்லாஹ் உங்களை பாதுகாத்தானே. சரி, நீங்கள் தப்பித்து போகும்போது அடுத்த வசனத்திலே சொல்கிறான், நீங்கள் தப்பித்து போகும்போது ஃபிரௌன் உங்களை துரத்தி கொண்டு வந்தானே, வயது பறக்கனா வீக்கு முன் பஹ்ரஃபன் ஜெயிலாகும், கடலை பிளந்து உங்களை பாதுகாத்தோமே, உங்களது எதிரிகளாகிய பிரவுனின் கூட்டத்தார்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற அதே நிலையிலே அவர்களை மூழ்கடித்து காட்டினோமே. பின்னாடி உள்ள சூராக்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த காட்சியை மிக விரிவாக சொல்லிக் கொண்டு வருகிறார். அப்ப தப்பித்து செல்கிறார்கள், திரும்பி பார்க்கிறாங்க, பிரவுனும் நம்மோடு சேர்ந்து இறங்கினானே ஆற்றிலே, அந்த வழிகளிலே அவன் நம்மை தொடர்ந்து வந்து விடுவானோ என்று அவர்கள் திரும்பி பார்க்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கடலை போன்ற நதிக்கு கட்டளையிடுகிறான். அது ஒன்று சேருகிறது, பிரவுனும் பிரவுனுடைய சேனைகளும் மூழ்குவதை பார்க்கிறார்கள். எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களை இவ்வளவு கொடூரமாக உங்களது பிள்ளைகளை கொலை செய்து கொண்டிருந்த அந்த உங்களது எதிரிகளை உங்கள் கண் முன்னாலேயே தப்பிக்க முடியாத அளவுக்கு நாம் மூழ்கடித்தோமே. சரி, அதுக்கு பிறகு மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் கொடுப்பதற்காக அழைத்து சென்றோமே. அப்படி அழைத்து சென்றதற்கு பிறகு நீங்கள் காளை கன்றை வணங்கினீர்கள், அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கியது, நீங்கள் மன்னிப்பு கேட்டீர்கள். சும்மா அஃபௌனா அன்கும் மின் பஅதி தாலிகும் லஅல்லக்கும் தஷ்குரூன், உங்களை மீண்டும் மன்னித்தோமே. அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்களுக்கு அந்த கடுமையான சட்டம் ஒன்று கொடுக்கப்பட்டது, யார் காளை கன்றை வணங்கினார்களோ அவர்களை எல்லாம் வணங்காதவர்கள் கொல்ல வேண்டும் என்று. அப்படி கொல்லும் போது நிறைய மக்கள் கொல்லப்படுறாங்க. அப்ப மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்க, மக்கள் ஓடி வராங்க, மூசா இப்படி பார்த்தா கடைசியில நம்ம கூட்டத்தில் யாருமே மிஞ்ச மாட்டாங்களே, சொற்ப எண்ணிக்கை தவிர அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்போம், அல்லாஹ்விடத்தில் திரும்பவும் எஞ்சியவர்களை அல்லாஹ் மன்னிக்கட்டும் என்று. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மூசா கூறிய நேரத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டீர்கள். மக்களே, காளை கன்றை நீங்கள் கடவுளாக எடுத்துக்கொண்டு உங்களை படைத்த இறைவனிடத்திலே நீங்கள் தௌபா செய்து மீண்டு வாருங்கள். யார் வணங்கினார்களோ அவர்களை நீங்கள் கொண்டு விடுங்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃதாப அலைக்கும், உங்களுடைய அந்த பிழை பொறுப்பை ஏற்று உங்களை மன்னித்தான். இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். அதே போல இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை, மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் பேசுகிறார்கள், கேட்கிறார்கள், தீர்வு வந்து கொண்டே இருந்தது. இந்த இஸ்ரவேலர்களுக்கு எப்படின்னு சொன்னா, இது பொதுவா உள்ள நிலைமைகள், கஷ்டத்தில் இருக்கும்போது பிரச்சனையில் இருக்கும் பொழுது ரொம்ப பயந்து 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 எதை சொன்னாலும் சரி சரி சரின்னு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் அப்படி சந்தோஷமா மகிழ்ச்சியா கொஞ்சம் அப்படி நிலைமை ஆயிடுச்சுன்னு சொன்னா திமிரு கட்ட ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த இஸ்ரவேலர்கள். பிரவுனிடத்தில் அடி வாங்கிட்டு இருக்கிற வரைக்கும் மூசா நபியிடத்தில் இருந்து, மூசா சொல்லுங்க என்ன செய்யணும் அடுத்து, சொல்லுங்க என்ன செய்யணும் அடுத்து, அல்லாஹ் இப்படி சொல்றானா சரி, அல்லாஹ் இப்படி சொல்றானா சரி என்று மூசா நபியினுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு கொண்டிருந்த அந்த இஸ்ரவேலர்கள் இப்ப பாதுகாத்து அல்லாஹ் கொண்டு வந்துட்டான்ல, இப்ப இனி பிரவுனு கிடையாது, இனி பூமி எல்லாம் இவங்களுக்கு தான். அப்ப மூசா நபி இடத்துல சொன்னாங்க, என்ன மூசா நாங்க எது கேட்டாலும் உடனே நீனு கொஞ்ச நேரம் கழிச்சு அல்லாஹ் சொன்னா அல்லாஹ் சொன்னான்னு சொல்றீங்க, அப்ப அந்த அல்லாஹ் காட்டுங்கட்டானோ கண்கூடாக நாங்கள் அல்லாஹ்வை பார்க்கின்றவரை நீங்கள் சொல்லுகின்ற பேச்சை இது அல்லாஹ்வின் பேச்சு என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அல்லாஹ் எவ்வளவு கோபம் இருக்கும், என்ன அநியாயம் இவர்களுடைய அநியாயம். எத்தனை மூஜிஸாவை பார்த்தார்கள் மூசா நபியின் கரத்தினால், ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டதை பார்த்தார்கள், இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டும் கூட அல்லாஹ்வுடைய குதிரத்தை பார்த்து அல்லாஹ்வை ஏற்காமல் அல்லாஹ் நேரடியாக வர வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு திமிர் இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மலக்கு அனுப்பி ஒரு சத்தம் போட வச்சா எல்லாம் புத்துன்னு உழுதுட்டானு. சரி, மூசா நபி திரும்ப அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க, யாருன்னா இந்த மாதிரி முட்டாள்கள் பேசுனதுக்காக நீ இப்படி மௌத்தாக்கிட்டின்னு சொன்னா நான் பின்னாடி போய் இந்த கோமுக்கு என்ன சொல்லுவேன், யாருலா எப்படியாவது மன்னிச்சதல்லா அப்படின்னு திரும்ப அழுகிறாங்க. சும்ம பாக்கனா சும்மிம்பாதி மோத்திக்கும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு மரணத்திற்கு பிறகு மீண்டும் உயிரை கொடுக்கிறான். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. சரி, போய்கிட்டே இருந்தா மூசா ரொம்ப வெயிலா இருக்கு, என்ன இவ்வளவு தூரம் நடந்து கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறீங்களே, எங்களால இப்படி எல்லாம் தொடர்ந்து நடக்க முடியாது, எங்களுக்கு ஏதாவது நிழலுக்கு ஏதாவது பாலைவனத்தில் போய் எங்க நிழல் தேடுறது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனே மூசா நபியினுடைய துஆ அல்லாஹு தஆலா மேகத்தை கொண்டு வந்து நிறுத்தினார். சுப்ஹானல்லாஹ். இப்படிங்க அவங்க போய்கிட்டே சென்று கொண்டே இருக்கிறார்கள், மேகம் அவர்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, வெயிலே படாமல். இதை விட ஒரு பெரிய அற்புதம் தேவையா? இவ்வளவு பெரிய அற்புதம். ஹயர் சாப்பாடு இப்படி போய்கிட்டே இருந்தா பலஸ்தீனை நோக்கி சாப்பிடறதுக்கு என்ன பண்றது? சாப்பாடு வேணுமே. அழைக்கும் ஒரு மண் அவர் செல்வா அழகான பறவையும் அதே போல காளான் போன்ற ஒரு விதமான ஒரு உணவையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு இறக்கி வைக்கிறான். காடை போன்ற ஒரு பறவை எல்லாம் சமைக்கப்பட்டு அப்படியே ரெடி ஃப்ரெஷ்ஷா இருக்கு, எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். குழு மின் தொய்யிபாசி மாறதாக்கும், இப்படி நாம் கொடுத்த நல்ல உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்கள், அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள். இப்ப இவ்வளவு நேமத்துகளை அல்லாஹ் எண்ணிக்கொண்டே வருகிறான். இப்ப சொல்றான், இவ்வளவு செய்த நாம அவர்களுக்கு அநியாயம் செய்தோம், அவர்கள் அல்லவா அவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டார்கள். சரி, அடுத்து பலஸ்தீன் கிட்ட வந்துட்டாங்க. வந்தா இந்த ஊருக்கு போகும்போது பயந்து பணிவா கண்ணியமா குனிஞ்சி அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் செல்லுங்கள், துஆவோடு செல்லுங்கள், பயத்தோடு செல்லுங்கள் சொன்னா இவங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் பாருங்க. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஹிப்பத்துன் சொல்லுங்க, ஹிப்பத்துன் மன்னித்து விடு, மன்னிப்பு வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இவர்கள் என்ன செய்தார்கள்? ஹித்தது மன்னிப்பு வேண்டும்னு சொல்றதுக்கு பதிலா இந்த ஹித்தத்துனுக்கு முன்னாடி ஒரு மூணை சேர்த்துக்கிட்டான். ஹிந்தத்துன் எங்களுக்கு கோதுமை வேணும், கோதுமை வேணும். என்ன எண்ணம் இவர்களுக்கு? அல்லாஹ் கேட்கிறானா இல்லையான்னு சோதிச்சு பார்க்கணும். யார யாரை சோதித்து பார்க்கிறார்கள்? ரப்பை சோதித்து பார்க்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு நாம் கூறவில்லை, அதாவது உங்கள் மூதாதைகளுக்கு, இந்த ஊருக்குள் வாருங்கள், விரும்பியதை அங்கே நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் முதல் தலைவாசலுக்குள்ளார போகும் பொழுது ரொம்ப தலை குனிஞ்சு பணிஞ்சு ஹித்தத்தின் மன்னிப்பு கொடு அல்லாஹ் என்று கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னா, அப்படி நீங்க கேட்டா உங்களது பாவத்தை எல்லாம் மன்னித்து உங்களுக்கு மேலும் மேலும் உங்களில் நன்மை செய்பவர்களுக்கு நாம் நன்மை தருவோம் என்று கூறினால், ஆனால் நீங்களோ வனமும் அவர்களுக்கு கற்பிக்கப்பட்ட வார்த்தையை விட்டுவிட்டு வேறு ஒரு வார்த்தையை அவர்கள் சொன்னார்கள். அதாவது ஹித்தத்துன் என்பதற்கு பதிலாக ஹிந்ததுன் வனம் என சமா விமா காமையு உடனே தண்டனை அவர்களுக்கு. சரி, அடுத்தது தண்ணி பிரச்சனை. சுப்ஹான் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன். அப்ப அல்லாஹு அடுத்து அந்த மக்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை காட்டுகிறார். இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு சில விஷயங்களை புரியணும். முன்னாடி இந்த சம்பவத்தை பார்த்துவோம். இப்ப இந்த பாலைவனத்தில் தங்கி இருக்கும் போது நடந்த நிகழ்ச்சிகள் உண்டு. எங்க போய் தண்ணியை தேடுறது? தோண்ட சொன்னா இவங்க தோண்டுவானுங்களா? இஸ்ரவேலர்கள் வேலர்கள் சும்மா உட்கார்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறானுங்கள. அப்ப மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ் அவர்கிட்ட கேட்டாங்க, வஇதி ஸத்கா மூசா அலை கௌமிஹி. மூசா அலைஹி ஸலாம் அல்லாஹ் அவர்கிட்ட, யா அல்லாஹ், இந்த மாதிரி கூட்டம் தண்ணி இல்லாம தவிக்கிறதெல்லாம் தண்ணி கூட இல்லாம சொன்ன உடனே மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம், உங்களுக்கு பக்கத்துல ஒரு கல் இருக்கு பாருங்க, நீங்கள் வைத்திருக்கிற தடியால் அந்த கல்லை அடியுங்கள் என்று கட்டளையிடுகிறார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஒரு அடிவே அடிச்சாங்க, 12 குத்துக்கன்னு வந்துருச்சு. அப்ப ஒவ்வொரு வகுப்பாருக்கும் நாங்க இது உங்களுக்குள்ளது, இது உங்களுக்குள்ளது, இது உங்களுக்குள்ளதுன்னு சொல்லி அந்த அடையாளத்தையும் அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். சூப்பர் தண்ணி, சூப்பர் உணவு, மண்ணு செல்வ சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய சூதர் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் சொல்கிறார்கள். இவ்வளவு அல்லாஹ்வுடைய நியமத்துகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டு நீங்க விஷமம் செய்யாதீர்கள், சண்டை கத்திரலும் குழப்பங்கள் வெட்டி கொள்ளாதீர்கள், ஒருவர் ஒருவர் மீது அநியாயம் செய்யாதீர்கள். சரி, இப்ப இந்த இடத்துல நம்ம புரிய வேண்டிய விஷயம் என்னங்க என்றால், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய உதவி அது நமது கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டது. அல்லாஹ்வுடைய உதவியை அது இந்த வழியில் தான் வர வேண்டும் என்று நாம் வரையறை செய்துவிட முடியாது. இப்ப உதாரணத்துக்கு நிழல் வேண்டும் என்று அந்த மக்கள் கேட்டார்கள், நிழல் வேண்டும் என்று அந்த மக்கள் கேட்டார்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அப்ப உங்களுடைய பாதையை ஒரு சோலைவனத்தை நோக்கி மாற்றிக்கொள்ளுங்கள் என்று கைடு பண்ணானா? யாராவது யோசித்து பார்த்திருப்பார்களா? எங்கோ நமக்கு பல நூறோ ஆயிரம் அடிகளோ உயரமாக இருக்கக்கூடிய அந்த மேகம் அது நேரம் நம்ம தலைக்கு மேலே வந்து நமக்கு நிழல் தரும்படி அது மாறும் என்று யாராவது அங்கே யோசித்து பார்த்திருப்பார்களா? பார்த்திருக்க மாட்டார்கள். அந்த மேகத்தை எல்லாம் இறக்கி கொண்டு வந்து விட்டார். அல்லாஹ்வுடைய உதவியை பாருங்கள். அப்போ ஒரு மூமினுடைய துஆவிற்கு, ஒரு நபியினுடைய துஆவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவு செவி சாய்க்கிறான், அதை ஏற்றுக்கொள்கிறான், அங்கீகரிக்கிறான், அதற்கு எப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்கிறான். புரிஞ்சுட்டா இல்லையா? ஒரு நபியினுடைய துஆவினால இங்க என்ன நடந்தது? அதிசயம். எத்தனையோ நூறு ஆயிரம் அடிகளுக்கு மேல உள்ள மேகம் எங்க வந்துருச்சு? தலைக்கு மேல உங்களுக்கு டென்ட் போட்ட மாதிரி, ரூஃப் போட்ட மாதிரி உங்களோட வந்துகிட்டே இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அது எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும் மேகம் பக்கத்தில் வந்தா. வெயில் எங்க பார்த்தாலும் சுத்தி வெயில, சுற்றி வெயிலாக இருக்கிறது. ரொம்ப குளிர்மையா அப்படியே நடந்து, மேலும் வேற குளிர்மையும் வேற அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க. சாப்பாடு வேணும், சாப்பாடு வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்ப நம்ம என்ன நினைப்போம்? வேற ஏதாவது யோசனை. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்திற்காக அந்த இஸ்ரவேலர்களை அழைத்து செல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பணியை அவர்கள் மீது சுமத்தி இருக்கிறான். ஒரு நபி அவர்களோடு இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை எப்படி கண்ணியப்படுத்த நினைத்தான்? எனது அடியார்களுக்கு நீங்கள் எனது கட்டளையை நிறைவேற்றினால் நான் உங்களுக்கு வானத்திலிருந்து உங்களது எந்த முயற்சியும் இல்லாமல் நேரடியாக உணவளிப்பதற்கு மாற்றம் உள்ளவன். இந்தாங்க சாப்பிடுங்க, மட்டன் வேணா மட்டன் சாப்பிடுங்க, விஜிடபிள் வேணா விஜிடபிள் சாப்பிடுங்க, மண்ணு சில ரெண்டு மேல். சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். யாராவது நினைத்து பார்த்திருப்பார்களா? இஸ்ரவேலர்கள் சாப்பாடு கேட்டதுக்கு இப்படி சாப்பாடு வரும் சொல்லி எங்க இருந்து? வானத்திலிருந்து, அல்லாஹ்விடமிருந்து அந்த உணவு இறக்கப்படுகிறது. பரிசுத்தமான உணவு இறக்கப்படுகிறது. சரியா? அதாவது எதற்கு நாம் இதை புரிந்து கொண்டு வருகிறோம்? அல்லாஹ்விடத்திலே நாம் உதவி தேடும் போது, ரப்பிடத்திலே நாம் கேட்கும் போது, ரப்பை சார்ந்து இருக்கும் போது, ரப்புடைய தீனுக்காக இருக்கும் போது, ரப்புடைய தூதரின் கட்டளையின்படி இருக்கும் போது நாம் துவா கேட்டால் அந்த துவாவிற்கு பதில் எப்படி வரும்? நாம் கற்பனை செய்யாத விதத்திலும் வரும். நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் இப்படிதான் ஒரு வழின்னு சொல்லி, ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் ஒரு வழியை கொடுப்பான். அது சிறந்த ஒரு வழியாக இருக்கும். சரியா? சரி. அடுத்தது தண்ணீர். இது எவ்வளவு பெரிய சிக்கல். அங்க ஒரு கிணறு இருக்கு, அங்க ஒரு ஆறு இருக்கு, போய் அள்ளிக்குவாங்கன்னு சொன்னா. பொதுவாக தண்ணீர் வேண்டும் என்றால் சரி, எப்படியோ ஒரு ஆராய்ச்சி பண்ணதா இருந்தாலும் கூட நீங்க போய் மண்ணை தோண்டுங்க. பாலைவனத்தில் மண்ணை தோண்டுனா என்ன செய்யறது? உங்க தடியை வச்சு மூசா, எல்லாரும் சேர்ந்து கூட இருக்கிற இசைவேடர்கள்லாம் சேர்ந்து ஒரு குழியை தோண்டுங்க, அந்த குழியில உங்களுக்கு தண்ணி வரும். அப்படின்னா அந்த தண்ணி அந்த குழிய போற இடத்துல தூக்கிட்டு போக முடியுமா? அங்க இருந்தது ஒரு கல்லு, சின்ன கல்லு, ஒரு கழுது மேல வச்சு தூக்கிட்டு போயிடலாம். அந்த கல்ல கழுது மேல வச்சு தூக்கிட்டு போயிடலாம். அப்ப தண்ணீர் வேண்டும் என்றால் ஒன்னு பூமியை தோடணும், அல்லது ஏற்கனவே தோண்டி இருக்கக்கூடிய ஒரு கிணற்றை நோக்கி செல்ல வேண்டும், ஒரு ஊற்றுக்கண்ணை நோக்கி, அல்லது ஒரு நீர்வீழ்ச்சியை நோக்கி, அல்லது ஒரு ஆறை நோக்கி செல்ல வேண்டும். ஆனால் அல்லாஹுடைய கட்டளை வருகிறது, மூசா தடியால அடிங்க. எதை அடிங்க? கல் அடிங்க. அப்ப நபிமார்கள் சொல்லக்கூடிய வகையின் விஷயத்திலே கண்ணியத்திற்குரியவர்களே அறிவை கொண்டாந்து போடக்கூடாதுல்ல. அப்ப அறிவு படி பார்த்தா என்ன ஆகும்? என்ன மூசா தண்ணி வேணும்னு கேட்டா அல்லாஹ் தடியால கல் அடிக்க சொல்றானே, இது எப்படி அறிவுக்கு லாஜிக் பொருந்துமா? எப்படி அது கல்லு இந்த பூமியில உள்ள பதிஞ்சிருக்கிற கல்லு இல்ல, தூக்கிட்டு வர்ற கல்லு கையில இருக்கா, தூக்கிட்டு வர ஒரு கல்லு. அந்த கல்லுல அடிச்சா அதுல எப்படி தண்ணி வரும்? லாஜிக் படி பார்த்தா தண்ணியை கொடுப்பவன் யார், உற்பத்தி செய்பவன் யார், யார் பூமியின் ஆழத்திலே தண்ணியை வைக்கிறானோ அதே அல்லாஹ் தான் இங்கே கல்லிலும் தண்ணீரை வைக்கிறார். மூசா நபி பற்றி அடிச்சுட்டாங்க. கேள்வியே கேட்கல, புரியுதுங்களா? அப்ப தண்ணீர் வருகிறது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிலும் எவ்வளவு பெரிய ஒரு இலகுவை சௌகரியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருந்தால், அங்கேயும் ஒரு அற்புதத்தை வைத்திருந்தான் அந்த மக்கள். அதுவும் ஒரு சோனை மட்டும் வந்திருந்தால், ஒரு ஓட்டம் உழுந்து அதுல மட்டும் தண்ணி வந்துருச்சுன்னு சொன்னா 12 கூட்டத்தார்கள் அவன் அது சண்டைக்கு போட்டிருப்பானோ, அல்லது எனக்கா உனக்கான்னு சொல்லி சண்டை, அல்லது அவன் முதல்ல கை வச்சுதான் நாங்க அடுத்து கை வைக்க மாட்டோம், எங்களுக்கு தனியா வேணும் சண்டை வந்து. அல்லாஹ் ரப்பல பன்னெண்டு பேருக்கும் பன்னெண்டு ஓட்டை போட்டு பன்னெண்டு தண்ணி வரும், பன்னெண்டு அதாவது வரிகள் இருந்து தண்ணி. அதே போல கடல் எல்லாருக்கும் உங்களுக்கு அதே பிரச்சனை, மயில் நதியை அடிக்கும் போது கூட ஒரு அடிதான் பன்னெண்டு வாசம் வந்துருச்சு மயில் நதியில உள்ளார போகும் உள்ளார போறது. ஒரு ஒருத்தர் அவன் போற வழியில நான் தனித்தனியா பன்னெண்டு கோத்திரத்தார்கள் பன்னெண்டு வழியிலே சென்றார்கள். இவ்வளவு அல்லாஹ் கருணை பாருங்கள். இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இவ்வளவு எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்ரவேலர்கள் அற்கொலை செய்தானே, இவற்றை நமக்கு கூறுவதன் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன? அல்லாஹுவிற்கு நெருக்கமானவர்களாக நல்லவர்களாக தக்வா உள்ளவர்களாக மாறினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இஸ்ரவேலர்களுக்கு செய்த உதவியை நமக்கும் செய்வான். இல்லை, அந்த இஸ்ரவேலர்களை போன்று நாமும் ஷராஹத் செய்தால் சேட்டை செய்தால் அந்த இஸ்ரவேலர்கள் எப்படி தண்டிக்கப்பட்டார்களோ அல்லாஹ் பாதுகாப்பானாக, அது தண்டனை உண்டு. சரியா? இப்ப அடுத்து இந்த நபி பின்னாடி நீங்க வரும் பொழுது, அதாவது 108வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயம் சொல்றான். இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்து 108ல ஒன்று சொல்றான். அதுல என்ன அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நம்மை பார்த்து சொல்கிறான், அம் துரீதுன அன் தஸ்அலு ரசூலகும் கமா சுஇல மூசா, மூசாவிடத்தில் இஸ்ரவேலர்கள் கிராஸ் குவஸ்டின் செய்தது போன்று, அல்லது தேவையில்லாததை எல்லாம் கேட்டுக் கொண்டிருந்தது போன்று நீங்களும் உங்களது நபியிடத்திலே கேட்க விரும்புகிறீர்களா? அப்படி கேட்டால் நீங்கள் வழிகட்டு விடுவீர்கள், இஸ்ரவேலர்கள் வழிகட்டது போன்று, அதாவது குஃப்ரிலே சென்று விடுவீர்கள். அப்ப ஒரு நபியிடத்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் கேள்வி கேட்பது, அவரை கேவலப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் கேள்வி கேட்பது, அல்லது அவருடைய அதாவது வகையிலே அவர் எதை வகை என்று சொல்கிறாரோ அதிலே ஒரு தடுமாற்றத்தால் கேள்வி கேட்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி சொல்கிறார், சொல்லுங்க குஃபுர் வழிகேடு, உமையிட்ட மக்களில் குஃப்ரபில் ஈமான். அப்ப இந்த வசனத்தை நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு இப்ப சொல்லக்கூடிய வசனங்களை பாருங்க. இஸ்ரவேலர்கள் எப்படியெல்லாம் அந்த நபியிடத்திலே அவர்களை கேள்வி கேட்டு தொந்தரவு செய்தார்கள் என்று எல்லாம் நடந்துச்சா? இவ்வளவு அற்புதத்தை பார்த்து பார்த்தார்களா? அப்பயாவது கொஞ்சம் மயம் வர வேணாம், கொஞ்சம் அவர்களுடைய உள்ளத்திலே அச்சம் வர வேண்டாம். மூசா அலி இஸ்லாம் இடத்துல சொல்றாங்க, இவர்களுடைய இஸ்ரவேலர்களுடைய திம்பரே எப்போதும் எப்படின்னு சொன்னா, அல்லாவுக்கும் அவருடைய நபிக்கும் ஏதோ இவர்களுடைய தேவை ஏற்பட்டு விட்டது போல. எப்படி? அல்லாவுக்கும் அவருடைய நபிக்கும் ஏதோ இவர்களுடைய தேவை ஏற்பட்டு விட்டது போல. அல்லாஹ் கருணையால் கொடுத்துக் கொண்டிருக்கிறான், எப்படி அவருடைய அருளால் அன்பால் கொடுத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இவர்கள் என்ன எண்ணிக்கொண்டார்கள், நம்முடைய தேவை அல்லாவுக்கு ரொம்ப அதிகம் போல இருக்கு, அதனாலதான் நம்ம டிமாண்ட் எல்லாம் அல்லாஹ் உடம்பு கூடவே கொடுத்துட்டு இருக்கிறான். அப்ப இந்த மக்கள் என்ன செய்தார்கள்? மூசா நபியிடத்தில் வந்தார்கள், யா மூசா லன்னஸ்பிராலா தாமின் வாஹிதின் ஃபதுல்லனா ரப்பர். மூசா இதெல்லாம் சரி பண்ணுவார், என்ன ஒரே ராத்திரி பார்த்தா சாயந்தரத்தில் பார்த்தா மண்ணு செல்வா வருது, அதை சாப்பிடுங்கிறீங்க, அப்புறம் அடுத்த நாளுக்கு சாப்பாடு அதுவும் மண்ணு செல்வா, அடுத்த நாள் சாப்பாடு மண்ணு செல்வம், இதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியுமாங்க ஒரு சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்லி. உண்மையிலேயே ருசியால் மாறுபட்டு கொண்டே இருந்தது, அவர்களுடைய நாவு அதை சடைக்கவில்லை. நாவு அதை சாப்பிடும் பொழுது ஏன்னா ஒரே தடவை சாப்பிடுறோம்னு சொல்லி நாவுல விருப்பு தட்டல, ருசியில விருப்பு தட்டல, சுரு சொர்க்கத்திலிருந்து வரக்கூடிய உணவு அது அந்த மாதிரி திகட்டுமா சொல்லுங்க பாக்கலாம், நெஞ்சில அடிக்குமா திமுரு. இப்படி ஒரே சாப்பாடு மெனுவை கொடுத்துக்கிட்டு இருந்தா எங்களுக்கு ஒத்து வராது. அப்ப கூட பாருங்க நம்பிக்கை என்ன இல்ல, அல்லாஹ் மேல இவர்களுக்கு பலவீனமாக இருக்கிறது, இவங்க கேட்கிறாமா இல்லையா, யா அல்லாஹ் எங்களை இவ்வளவு காப்பாத்தின உதவி செஞ்ச, இப்படி ஒரே சாப்பாடு சாப்பிட்டு நம்ம இன்னும் ஏதாவது எங்களுக்கு உதவி செய், ஏதாவது இன்னும் உணவுகளை மாற்றிக்கொடு என்று அல்லாவிடத்துல கெஞ்ச வேண்டுமா இல்லையா? செஞ்சார்களா? நேரம் உடம்புல போய் நீங்க கேளுங்க, என்ன வேணும் எங்களுக்கு? அவன் பூமியிலிருந்து கீரையை கொடுக்க வேண்டும், வெள்ளரிக்காயை கொடுக்கணும், பூண்டை கொடுக்கணும், பருப்பை கொடுக்கணும், வெங்காயத்துக்கு லிஸ்டே கொடுக்கிறான், இதெல்லாம் எங்களுக்கு வேணும், நாங்க தாளிச்சு போட்டு சாப்பிடணும்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, ஏண்டாதே இவ்வளவு நல்லதை அல்லாஹ் கொடுக்கிறார், அவற்றை விட்டு விட்டு மட்டமானதை நீங்கள் தேர்ந்தெடுக்க விரும்புகிறீர்களா? சரி போங்க, இந்த நகரத்திற்கு நீங்கள் செல்லுங்கள், அங்கே நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒட்டுமொத்த அந்த இஸ்ரவேலர்களுடைய எல்லா தவறுகளையும் சேர்த்து வைத்து ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். இப்படி இவர்கள் மீண்டும் மீண்டும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் செய்து கொண்டிருந்த காரணத்தால் இவர்கள் சபிக்கப்பட்டார்கள். இவர்கள் மீது கேவலம் சாட்டப்பட்டது, வறுமை சாட்டப்பட்டது, அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானார்கள். அப்ப அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவத்துல முக்கியமான ஒரு பாவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே சொல்லி காட்டுகிறார். அவர்கள் நிராகரித்தது மட்டுமல்ல, மாறு செய்தது மட்டுமல்ல, நன்மையை ஏவுகிற நபிமார்கள் மீதே கை வைத்தார்கள், அவர்களையே கொலை செய்தார்கள். அப்ப யாராவது ஒரு நபி தங்களுடைய மனைவிக்கு மாற்றமாக தீர்ப்பு ஃபத்வா கொடுத்து விட்டால் ராத்திரியோட ராத்திரி அந்த நபியை போட்டு தெளிவாங்க. அவங்க செய்யக்கூடிய அசிங்கமான அந்த பாவங்களை, ஏன்னா அவங்களுக்கு நபியை பொறுத்த வரைக்கும் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நபி, ஒரு தெருவுக்கு ஒரு நபி, ஒரு கோத்திரத்துக்கு ஒரு நபி இருப்பாங்க. அப்ப ஏதாவது உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் இப்ப நம்ம உதாரணம் சொல்றதா இருந்தா, ஒரு நம்ம இருக்கிற தெருவில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த கல்யாணத்துல வரதட்சணை அந்த மாதிரி ஒரு இசை வேற ஏதாவது டான்ஸ் இந்த மாதிரி நடக்குது. இப்ப போய் தடுக்கிறாங்க, இந்த மாதிரி செய்யாதீங்க, இது தப்புன்னு சொல்லி எங்களையே தடுக்க வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டு அந்த ராத்திரியை போட்டு தருவது. தடுக்க வந்தவரை, நன்மையை ஏவி தீமையை தடுத்தவரை கொலை செய்து விடுவது. இந்த மாதிரி நபிமார்கள் நன்மையை ஏவி தீமையை செய்தால் உடனே கொலை செய்து கொண்டே இருந்தார்கள். ஒரு அறிவிப்புல இமாம் ஜலாலுதீன் சுயூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தாங்க, ஒரு நாள்ல ஒரு தடவை 40 நபிமார்களை ஒரே நேரத்தில் கொண்டாடுறோம். சுப்ஹானல்லாஹி, அந்த அளவுக்கு கொடூரமான உள்ளவர்கள் இந்த இஸ்ரவேலர்கள். சரி, அப்ப இவற்றை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கூறி நமக்கு என்ன படிப்பினை சொல்கிறான் என்றால், முஸ்லிம்களே உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த நேமத்துகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றுமே அறியாமல் இருந்த அந்த அரபு மக்களுக்கு உலகமே அறியக்கூடிய அளவிற்கு அவர்களை அல்லாஹ் உயர்த்தினார். யார் மூலமாக? குர்ஆன் மூலமாக, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக. பிறகு அவர்களிலிருந்து அவர்களுடைய வழித்தோன்றர்களாகிய இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய யாராக இருந்தாலும் நமக்கும் அப்படித்தான். அப்ப நாம் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு அந்த இஸ்லாத்திற்காக வாழும்போது உலகமே அறியக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வரலாறு ஏற்படுத்துவான். அந்த தீனை மறந்து அந்த தீனை புறக்கணிக்கும் போது கேவலமான ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும், அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப இன்றைக்கு ஏற்படக்கூடிய சின்ன பெரிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், உலகளாவிய அளவுல அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் என்று பார்க்க போனால் முஸ்லிம்கள் தங்களது தீனை விட்டு தூரமானதை தவிர வேண்டும் கிடையாது. முஸ்லிம்கள் தங்களது தீனை விட்டு தூரமானதை தவிர வேறொரு அடிப்படை அசலான காரணம் எதுவும் இல்லை. அப்ப தீனின் பக்கம் திரும்பாத வரை அவர்கள் இறந்த தண்ணியத்தை பெற முடியாது, இறந்த ஆட்சியை பெற முடியாது, அவர்கள் தங்கள் எதிரிகளை வெல்ல முடியாது. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக ஒரு அறிவுரையை சொல்கிறார். அப்ப யாராவது வெறும் பெயரை வைத்துக் கொண்டு அந்த பெயரினால் பெருமை பேசிக் கொண்டிருந்தால் அந்த பெருமை அல்லாவிடத்தில் செல்லுபடி ஆகாது. அப்ப நீங்கள் மூமின் என்று சொல்லுங்கள், 62 வசனத்திற்கு. நீங்கள் யூதர் என்று சொல்லுங்கள், அல்லது நஸ்ரானி என்று சொல்லுங்கள், அல்லது சாதிகி என்று சொல்லுங்கள், நீங்க எப்படி பெயர் வைத்துக் கொண்டாலும் சரி, அந்த பெயரை வைத்து நாளை மறுமையிலே அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தில் அனுப்பிவிட மாட்டான். உங்களிடத்தில் அல்லாவின் மீது மறுமை நாளின் மீது சரியான ஈமான் இருக்கிறதா? வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, நன்மையான காரியங்களை செய்கிறீர்களா? செய்தால் உங்களுக்கு உங்கள் இறைவனிடத்தில் கூலி உண்டு, உங்களுக்கு கவலை இல்லை, பயம் இல்லை, துக்கம் இல்லை. அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக சொல்கிறான், வெறும் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் மட்டும் போதாது, ஈமானோடு சேர்த்து அமலும் தேவை. அப்ப இதுதான் கண்ணியத்திற்குரிய அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய கொள்கை. சகோதரர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாம்கள், இவர்களுக்கெல்லாம் மேலாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனும் இதைத்தான் உறுதி செய்கிறது. எதை? ஈமான் கொண்டு விட்டோம் என்று வாழ்க்கையில ஒரு தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாலோ, அல்லது அதை சொல்லப்படுவதை காதால் கேட்டு விட்டாலோ போதும், அதற்கு மேல் அமல் தேவையில்லை என்பது கிடையாது. ஈமானோடு எது தேவை? அமல் ஈமானுடைய ஷர்த்துகளிலே உள்ளது. ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அமல் தேவை. அமல் இல்லை என்றால் அந்த ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப அந்த அமல்களிலே முதலாவது முக்கியமான அமல் தொழுகை. அப்ப இன்றைய முஸ்லிம்களிலே பலரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் விசாரிக்கணும், நீங்க தொழுவீங்களான்னு சொல்லி. எப்படி நீங்க தொழுவீங்களா? அப்புறம் அதுல குறிப்பா அஞ்சு வேளை தொழுவீங்களான்னு விசாரிக்கணும். அது என்னன்னா முஸ்லிம்னாலே அஞ்சு வேளை தொழுகிறவருமா? ஆனா இப்போது எப்படி மாறி இருக்கிறது? இவரு அஞ்சு வேளை, இவரு முஸ்லீமு, அப்புறமா அஞ்சு வேளை தொழுகிற முஸ்லீமு, ஜும்மா தொழுகிற முஸ்லீமு, பெருநாள் தொழுகிற முஸ்லீமு. அல்லாஹ்வுடைய தீனுடைய தீர்ப்பு என்ன? தொழுகை இல்லாதவன் காஃபிர். தொழுகை இல்லாதவன் காஃபிர். அவன் சொர்க்கம் அறவே செல்ல முடியாது. அவன் ஜும்மா நூறு தொழுது வச்சிருந்தாலும் சரிதாங்க, வாழ்நாள் ஃபுல்ல தவறாம ஜும்மா தொழுது வச்சிருந்தாலும் சரி, அவன் சொர்க்கம் போக முடியாது. ஏன்? அதுல அஞ்சு வேளை தொழுதாதான் ஜும்மா தொழுவு வருது. எப்படி? அஞ்சு வேளை தொழக்கூடியவர்கள் மேலதான் என்ன தொழுகை பறந்து? ஜும்மா தொழுகை பறந்து. ஜும்மா தொழுகள் தனியா தொழுகையே கிடையாது. நீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுபு தொழுகை இருந்தாதான் ஜும்மா தொழுகை கடமையாகும். இல்லைன்னா ஜும்மா தொழுகைக்கு முன்னாடி கலிமா சொல்லி ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கணும். எப்படி? ஜும்மா தொழுகைக்கு முன்னாடி கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்திருந்தாருன்னா அப்ப அவர் மேல ஜும்மா தொழுகை கடமையாகும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க சுபு தொழுகாம ஜும்மா தொழுகிறீங்க, கண்டிப்பா அசரு தொழுக மாட்டோங்கிற எண்ணத்துல ஜும்மா தொழுகிறீங்க. ஜும்மாவே கிடையாது. சும்மா கூட்டத்தோட கூட்டமா வந்து இந்த தர்ச்சிக்குள்ள போயிட்டு கூட்டத்தோட கூட்டமா செஞ்சுட்டு வராங்கல்ல, அவ்வளவுதான். இஸ்லாமிற்கும் இதற்கும் எந்த விதமான பங்கும் இல்லையே. அதே போல யாரு அஞ்சு வேளை தொழுது ஜும்மா தொழுகிறாங்களோ அவங்களுக்கு தாங்க பெருநாள் தொழுகை. பெருநாள் தொழுகைன்னு தனியா ஒரு தொழுகை இஸ்லாம்ல கிடையாது. இப்ப இதை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், 27 மணிக்கு ஒரு டிரெஸ் பெருநாளுக்கு ஒரு டிரெஸ், இப்ப மக்களுக்கு அஞ்சு பிறந்த ஒரு டிரெஸ் வாங்கிட்டு அப்படியே கையில ஒரு தலையில ஒரு கர்ச்சிப்ப கட்டிக்கிட்டு அப்படியே கஞ்சி மடங்காம அப்படியே வந்து உட்கார்ந்து தொழுதுட்டு போயிட்டோம்னு சொன்னா நம்ம எல்லாம் நேரம் அஜிமாருக்கு முத்திரை வாங்கின ஐஎஸ்சி முத்திரை வாங்கின முஸ்லீம்கள் நினைச்சுட்டு இருக்கிறாங்க. அஞ்சு வேளை யார் தொழுகிறாங்களோ அவங்க மேலதான் ஜும்மா கடமை. அஞ்சு வேளையும் ஜும்மாவும் யார் தொழுகிறாங்களோ அவங்க மேலதான் பெருநாள் தொழுக. வெறும் பெருநாள் தொழுக முஸ்லீம் ஆயிடுவாங்களா? முஸ்லீம் ஆக மாட்டான். அப்ப இந்த அளவுக்கு சட்டம் கடுமையாக இருக்கிறது. மார்க்க அறிஞர்களுடைய பத்துவா என்ன? தொழுகை இல்லாதவன் மரணித்து விட்டால் அவனுக்கு ஜனாதா தொழுவிக்கக்கூடாது. அவனுக்கு ஜனாதா தொழுவிக்கக்கூடாது. ஏன்? குளிப்பா தொழக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? பழைய துணியில, எப்படி பழைய துணியில அவனை குளிப்பாட்டாம சுத்தி கொண்டு போய் ஊரு கடைசியில எங்கேயாவது குப்பமேடு இருக்கும்ல, அந்த குப்பமேட்டில் கொஞ்சோடு தோண்டி உள்ளார போட்டு வந்துடும். நம்ம எங்க அடக்கம் செய்யக்கூடாது? முஸ்லிம்களுடைய மக்பராவில் அடக்கம் செய்யக்கூடாது. இந்த சட்டம் இது வந்து நம்ம ஒண்ணு புதுசா சொல்ற சட்டம் இல்லைங்க. ஆல்ரெடி எல்லாமே மதுரப்புல இருக்க சட்டம் தான். புதுசா எதுவும் நம்ம சொல்றது இல்ல. யாரெல்லாம் இமாம்கள் நம்ம ஏற்றுகிறோமோ அவங்களும் ஏற்றிருக்கிறாங்களோ, நம்மளை விட அதிகமாக அவங்க ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்றாங்கல்ல, அந்த இமாம்கள் தங்களுடைய கிதாபுகளை ஃபத்வாவா கொடுத்திருக்கிற சட்டம் தான். இதை பள்ளிவாசல எழுதி போட்டு போடட்டுமே அருள் சுண்ணத்து ஒரு ஜமாத்தில் இவ்வளவு ஒரு தொப்பி போடலங்கிறதுக்காக வேண்டி தலையில அடிச்சு வெளியே கொண்டு வந்து விடுறாங்க. எப்படி தொப்பி போடலங்கிறதுக்காக வேண்டி பின்னாடியில இருந்து ஒரே அறையா செவுள்லையும் பெடலையும் அரைஞ்சி தர தரனு இழுத்து கொண்டு வந்து பள்ளிவாசலுக்கு வெளியில போடுறாங்க. ஏதோ அத்தையாத்து ஓதும் போது விரல அசைச்சிட்டாங்க சொல்லி அவன் உண்மையிலே தெரிஞ்சு அசைச்சானா அல்லது தெரியாம அசைச்சானா, சில நேரத்தில் சும்மா ஏதோ அதை கூட பொறுத்துக்க முடியல விரல உடைச்சு விட்டுறாங்க. இன்னும் சில ஊர்களில் நான்கு மதுகபுகளில் ஒரு மதுகபை முழுமையாக பின்பற்றாதவருக்கு பள்ளிவாசலில் ஜனாதா தொகை கிடையாது, கபிரஸ்தானில் அடக்கம் செய்ய மாட்டோம் என்று எழுதிய போட்டு வச்சிருக்காங்க சங்கரமங்கல். பெரிய பிரச்சனை ஆகி போச்சு அங்க போன. அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப எதற்கு அல்லாஹ் ஒருவன் சிர்க்கு செய்ய மாட்டோம் என்று சொன்ன காரணத்தினால பள்ளி விட்டு வந்து கூப்பிடுறாங்க. ஆனா இங்க ஐந்து வேளை தொழுகைகளையும் வாழ்ந்தாலெல்லாம் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் முஸ்லீம்களா? எவ்வளவு பெரிய அநியாயம். இப்ப எதுக்கு சொல்ல வந்தோம், அல்லாஹு தஆலா நீ மூமினு முஸ்லீமு, நீ அந்த ஜமாத்து, நீ சுன்னத் ஜமாத்து, நீ சலபி, நீ வந்து ஆச்சாகும் பூச்சாகும் பெருமை பேசுறத வச்செல்லாம் என்னிடத்துல பேச்சுகளை வைத்து முடிவு கிடையாது. அமலும் இருக்கிறதா? உனக்கு கவலை இல்லை, பயம் இல்லை, உனது கூலி உனது இறைவனிடத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். இப்படி அமல் இல்லாம மணி கணக்கா பேச வேண்டியது, அவர் சரியில்லை இவர் சரியில்லை அது அப்படி, இந்த ஆயுதத்துல இப்படி இருக்குது, இந்த ஹதீஸ்ல இப்படி இருக்குது, இந்த ஹதீஸுக்கு அந்த விளக்கம், இந்த ஹதீஸுக்கு இப்படி அப்படின்னு போட்டு இவ்வளவு நேரம் பேசிவிட்டு கடைசியில பார்த்தா அமலே இல்லை, தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, ஜகாத் இல்லை, ஹஜ் இல்லை, அஹ்லாஸ் இல்லை என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பேச்சில் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சரி, அடுத்து திரும்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்ரவேலர்களுடைய அதே பிரச்சனையை இங்கே நமக்கு எடுத்து சொல்கிறான். இந்த ஆளுங்க ரொம்ப சேட்ட போனாங்க இஸ்ரவேலர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நேரத்தில் என்ன செய்தான், பக்கத்தில் இருந்த மலையை அப்படியே பெயர்த்து கொண்டு வந்து தலைக்கு மேல நிறுத்திட்டான். என்ன சொல்றீங்க, ஒழுங்கா நடத்துவீங்களா, ஒழுங்கா இனி தௌராத்தின் போது அமல் செய்வீங்களா, இல்ல இப்படியே வச்சு ஒரே நசுக்க நசுக்கிட்டுமான்னு சொல்லி. அப்ப கண்ணியத்துக்குரியவர்கள் அந்த மக்கள் என்ன செய்தார்கள், உடனே பார்த்து பயந்துட்டு யாருதான் சுமியானா சுமியானா வாசானா கேட்டோம் கட்டுப்படுவோம் நாவால சொல்லிக்கிட்டே இருந்தான். உள்ளத்துல கண்டிப்பா மாற்றம் செய்வோம்னு சொல்லியிருந்தான். இவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க. சரி என்று சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதையும் மன்னித்தான். அல்லாஹ்வுடைய கருணை மட்டும் உங்கள் மீது இல்லாதிருக்குமேனால் நீங்கள் மிகப்பெரிய நஷ்டத்தை அடைந்திருப்பீர்கள். அடுத்து இன்னொரு ஒரு பெரிய சம்பவத்தை சூரா ஆறாவது இதை கொஞ்சம் அடுத்து விரிவா சொல்றான். சனிக்கிழமை இது என்ன பிரச்சனை, மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளை கொடுத்தான், மூசாவே வாரத்துல ஜும்மா நாள் ரொம்ப சிறந்த நாள், அந்த நாள்ல நீங்க இபாதத்து செய்யுங்க, வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறந்த நாள் நீங்க இபாதத்து செய்யுங்க அப்படின்னு கௌமுக்கு சொன்னா இந்த கௌமு ஏத்துக்கிச்சா இஸ்ரவேலர்கள்? இப்ப நபிக்கு மாத்தம் சொல்லித்தராங்க, இன்னைக்கு சில பேர் சொல்லித்தராங்கல்ல, எப்படி இப்படித்தான் சொல்லியிருக்கணும் அல்லது இப்படித்தான் இதை விளங்கிக்கணும். அப்ப அந்த பனி இஸ்ராயில் என்ன செய்தார்கள், மூசா நபி இடத்துல மூசா நபி அது தப்பு எது தப்பு, ஜும்மா இன்றைக்கு அமல் செய்யுங்கள் மூசா நபி சொல்றாங்க அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், இல்ல மூசா நபி இது தப்பு, ஜும்மா விசேஷமான ஒரு நாளா இருக்க முடியாது, அது எப்படி இருக்க முடியும், ஜும்மா அன்னைக்கு தான் படைப்புகள் எல்லாம் அல்லாஹ் படைச்சு முடிக்கிறான். அப்ப யௌமு சப்த் சனிக்கிழமை அல்லாஹ் அல்லாஹ் படைப்புகள் எல்லாம் முடிச்சுட்டு அவன் ரெஸ்ட் ஆயிருந்தான், அப்ப அதுதான் சிறப்பான நாள், சனிக்கிழமையை தான் நம்ம வணக்கத்துக்கு உரிய நாளா ஆகணும்னு சொல்லிட்டு மூசா நபி சொல்லி சொல்லி பாக்குறாங்க. கேட்கிற மாதிரி இல்ல இந்த கூட்டம், இல்ல இல்ல நாங்க சனிக்கிழமையை தான் வச்சுப்போம், சனிக்கிழமையை தான் வச்சுப்போம். சரி போனா முசிபத்து அதையாவது செய்யறா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விட்டுட்டான். சரி நபியை நீங்க விடுங்க, அவர்கள் விருப்பப்படி அவர்கள் சனிக்கிழமையை வைத்துக் கொள்ளட்டும், அதை அவர்கள் புனிதப்படுத்துகிறார்களா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு சோதனையை போட்டு இந்த சனிக்கிழமைக்கு யாருமே பிசினஸ் பண்ண முடியாது. முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன, கடைசியா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, இப்படியே இப்படியே பள்ளி கணக்கா இங்க பன்னெண்டேகால அங்க ஒரு மணியா அங்க ரெண்டு மணி எப்படி கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுலயே எப்படி இன்னும் கொஞ்சம் தூரத்துல இப்ப தமிழ் பயன் ஓடும், அதுக்கப்புறமா அரபி குத்துபா ஓடும், அதுக்கப்புறமா தொழுகை. அந்த தொழுகையிலேயே இரண்டாவது ரக்காத்து கரெக்டா இதற்கு வந்து சேரக்கூடிய மக்கள். இந்த அளவு அல்லாஹுடைய தீனிலே இஸ்ரவேலர்களை போல விளையாடக்கூடிய அல்லாஹுடைய தீனிலே வரம்பு மீறக்கூடிய மக்களும் இன்று நம்மிலே இருக்கத்தான் செய்கிறார்கள். எப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறார், அல்லாஹுடைய பள்ளியிலிருந்து அல்லாஹுடைய திக்ருக்காக அந்த பிரசங்கத்திற்காக அழைப்பு வந்துவிட்டால் நீங்கள் அல்லாஹுடைய திக்ரின் பக்கம் ஒருவரை வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இவர் எப்ப ஒருவர டைம் பார்த்துக்கிறாரீங்க, முதல் குத்துபா எப்ப முடியும், இரண்டாவது குத்துபா எப்ப முடியும், முதல் ரகாத்து எப்ப முடியும் சொல்லி எவ்வளவு நாள் நம்ம ஏமாற்றிக் கொள்கிறோம் பாருங்க, நல்லா பாதுகாப்பானா. சரி, இப்ப இது பிரச்சனை முடிஞ்சா, ஆனா இந்த சனிக்கிழமை அவர்கள் புனிதமாக்கினார்களா? அப்ப அப்படிதான் அல்லாஹ் ஒரு சோதனையை அவர்களுக்கு அங்கே சொல்லி காட்டுகிறான். சனிக்கிழமையில அந்த ஆயிலாங்கிற ஒரு ஊர்ல வசித்துக் கொண்டிருந்த மக்கள், அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய நதியும் கடலும், மீன் பிடிக்கிற தொழில் செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப எந்த வியாபாரமும் செய்யக்கூடாதுன்னு சொன்னா மீன் பிடி தொழிலும் செய்யக்கூடாது. அப்ப இவர்கள் ஒரு கூட்டம் என்ன செய்து, சனிக்கிழமை அன்னைக்கு ஏதாச்சுமா அந்த பக்கமா கடல் பக்கமா போனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை சோதிப்பதற்காக என்ன செய்திருந்தால், இது அப்படியே மீன்லாம் வாயை திறந்துகிட்டு தள தர தரன்னு அப்படியே அந்த தண்ணிக்கு மேல வந்து 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 போயிட்டே இருக்கு. நப்சு ஊற ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, சனிக்கிழமை அல்லாஹ் பிடிக்க கூடாதுன்னு சொன்னா இவ்வளவு சான்ஸா இருக்குதே, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இவ்வளவு மீன் ஒரு நேரத்துல நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி இந்த கூட்டம் போய் அங்க இருக்கிற கூட்டத்துல சொன்ன உடனே எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு அப்ப ரெண்டு மாதிரியான வழிகளை இவங்க செய்யறாங்க. ஒரு கூட்டம் என்ன செய்யுது, சனிக்கிழமை வந்து வலையை விரிச்சு வச்சிருவோம் போட்டுருவோம், ஞாயிற்றுக்கிழமை காலையில விட்டு அள்ளிடுவோம். ஒரு கூட்டம் என்ன செய்யுது, அங்கங்க எங்கேயாவது பாத்தி கட்டிடுவோம், குழந்தை பாத்தியை கட்டி மீனெல்லாம் தள்ளி விட்டுருவோம், ஞாயிற்றுக்கிழமையில வந்து பாத்தியை அடைச்சிட்டு மீன் அள்ளிக்கலாம் அப்படின்னு திட்டம் போடுது. இந்த திட்டத்தின்படி இவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு கூட்டம் வேணாம் தடுத்துக் கொண்டிருந்துச்சு, இன்னொரு கூட்டம் நமக்கு என்ன நம்ம செய்யல அப்படின்னு சொல்லி விலகி இருந்தார்கள். இப்ப மூன்று மாதிரியான கூட்டம் அங்கே இருந்தார்கள். ஆனா அந்த மூன்று கூட்டத்திலேயே மீன் பிடித்தவர்கள் தான் அதிகம். அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சனிக்கிழமையில் வரம்பு மீறியவர்களை நீங்கள் அறிவீர்கள், ஒரு கேவலமான குரங்குகளாக நீங்கள் மாறிவிடுங்கள் என்று அந்த வரம்பு மீறிகளுக்கு நாம் கூறினோம். அப்படி அவர்கள் மாறினார்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு சாபத்தை இறக்கி அந்த மீன்பிடியில அந்த சனிக்கிழமை என்று மீன் பிடித்துக் கொண்டிருந்த மக்கள் எல்லாம் குரங்குகளா மாறிட்டாங்க. அடுத்த நாள் காலையில மீன் பிடிக்காதவர்கள் தடுத்துக் கொண்டிருந்தவர்கள் அவங்க வந்து பாக்குறாங்க, ரெண்டு கூட்டத்தார்களும் மாறி இருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கூற்றுப்படி மீன் பிடித்துக் கொண்டிருந்த கூட்டத்தார்களும் குரங்குகளாக மாறி இருந்தார்கள், மீன் பிடிக்காம இருந்தார்கள், ஆனால் பிடித்தவர்களை தடுக்க வேண்டும், பாவத்தை பார்த்துவிட்டு வாய் மூடி இருந்தார்கள் அல்லவா, அதை அங்கீகரித்துக் கொண்டு அவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்தமாக குரங்குகளாக மாற்றிவிட்டான். பேச முடியல, பாக்குறாங்க, அழுகிறாங்க, கண்ணில இருந்து தண்ணி வருது, எல்லாம் நிக்கிறாங்க. மூன்று நாள் இதே நிலையிலே இருந்து அவர்கள் செத்து விடுகிறார்கள். அப்ப இப்ப இருக்கிற குரங்கு அந்த ஜெனரேஷன் நினைச்சிடாதீங்க, குரங்குன்னு ஏற்கனவே ஒரு ஜெனரேஷன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்து வைத்திருந்தால் அந்த படைப்பை போன்று இந்த தவறு செய்த மனிதர்களை அல்லாஹ் மாற்றிவிட்டான். அந்த மாற்றப்பட்ட அந்த குரங்குகள் அப்போதே அவர்கள் இறந்து விட்டார்கள். மூணு நாள் அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஜெனரேஷன்லாம் எதுவும் கிடையாது. தீமைகளை தடுத்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களின் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டி அவர்களை மன்னித்தான் அல்லவா, இப்படி எல்லாம் அல்லாஹ்வுடைய நியமத்துகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். சரி, அடுத்து ஒரு சம்பவத்தை சொல்லி இன்ஷாலா முடிச்சுப்போம். இது ரொம்ப பிரபல்யமான சம்பவம், இந்த சூராவுடைய பெயரோட சம்பந்தப்படக்கூடிய சம்பவம், பக்கராங்கிற சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஒரு கேஸ் வருது. அந்த கேஸ் எப்படி வருது அப்படின்னா, ஒரு வயது முதிர்ந்த ஒருத்தர், அதாவது ரொம்ப வயசு முதிர்ந்தவர் ஒரு வயசு தாண்டியவர், அவர் கொலை செஞ்சாங்க. கொலை செஞ்சிட்டா இப்ப பிரச்சனை என்ன, அவருடைய அண்ணன் மகன் இப்ப மூசா நபி இடத்துல வந்து, மூசா நபிய எங்க சாச்சாவை கொலை பண்ணிட்டாங்க, கொலை பண்ணா அந்த கோத்திரத்தாரர்களுடைய முகநாளதான் அந்த எங்களுடைய சாச்சாவுடைய ஜனாதா இருக்குது, அவங்கதான் கொலை பண்ணிருப்பாங்க, எனக்கு நீங்க தீயத்து வாங்கி கொடுங்க. எது வாங்கி கொடுங்க? தீயத்துனா அந்த நஷ்ட ஈடு, கொலை குற்றத்துக்கு உண்டான அந்த பரிகாரம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னா, இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சட்டாதான், இப்ப ஒரு ஊர்ல ஒரு ஏரியால ஒருத்தர் கொல்லப்பட்டு கிடக்கிறாரு, கொலையாளி யாருன்னு தெரியல, அப்ப அந்த ஏரியாக்காரங்க தான் அதுக்கு அவங்க பொறுப்புதார், இதுதான் சட்டம், இஸ்லாமிய சட்டமா அப்படின்னு சொன்னா, அந்த ஊர் மக்கள் எல்லாம் மூசா நபியே நீங்க கேட்டீங்கன்னா நாங்கள் தீயத்து கொடுக்க தயார், ஆனா செய்யாத ஒரு குற்றத்திற்கு நாங்கள் அந்த ஒரு பழி சுமத்தவர்களாக ஆக நாங்கள் விரும்பல, உண்மையிலே நாங்கள் இந்த கொலையை செய்யல, கண்டிப்பா நீங்க அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்க, நிச்சயமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொலையாளிய காட்டி கொடுப்பான், நாங்க கொலையை செய்யல அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சரி என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த துஆவை ஏற்று மூசா நபிக்கு சொல்கிறான், மூசா அவங்களை கூப்பிட்டு சொல்லுங்க ஒரு மாடா இருக்கட்டும் சொல்லி. சரியா, இப்ப அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய சொல்றாங்க, மூசா நபி துஆ செய்யறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஒரு மாட்டை அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான்னு சொல்லி ஒரு நபி சொன்ன நம்பணுமா இல்லையா, நம்பணுமா இல்லையா? இவர்கள் கேட்கிறார்கள், மூசா நீங்க என்ன ரொம்ப தமாஷ் பேசுறீங்கன்னு சொல்லி. எவ்வளவு பாருங்க அத்துமீறல், எவ்வளவு அநியாயம், ஒரு நபியின் கண்ணியத்தை பேசினார்களா கடைசி வரைக்கும். கடைசியில சொல்லும் பொழுது நமக்கு அல்லாஹ் சொல்றான், மூசாவுக்கு மனவேதனை கொடுத்தார்களே இஸ்ரவேலர்கள், மூமின்களே மூசாவுக்கு மனவேதனை தந்தவர்களை போன்று நீங்கள் இந்த நபிக்கு மனவேதனை தந்து விடாதீர்கள். அல்லாஹு தஆலா அந்த இஸ்ரவேலர்கள் கூறிய அத்தனை பழி சொல்லிருந்தும் அந்த மூசா நபியை பரிசுத்தமாக்கிக் கொண்டே இருந்தான், அவர் அல்லாஹ்விடத்திலே மிக கண்ணியம் பெற்றவர். சரி, இப்ப இவர்கள் சொல்கிறார்கள், மூசா நீங்க தமாஷ் செய்றீங்கன்னு சொல்லி. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கோபம் வந்துருச்சு, சொல்கிறார்கள், قالوا اتتخذنا هزوا قال اعوذ بالله ان اكون من الجاهلين. ஜாஹில்கள், அறிவீலர்கள், முட்டாள்களில் ஆவதிலிருந்து நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ் சொல்றேன்னு, அல்லாஹ் சொல்கிறான் என்று நான் பொய் சொல்வேனா, பரிகாசம் செய்யறதுனா என்ன, பொய் சொல்றது இல்லாத ஒன்று சொல்லி இப்ப ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, என்ன அப்படியே என்கிட்ட இல்ல சும்மா தமாஷ் பண்ண சொல்லிட்டு, அது என்ன தமாஷுங்கிறது பொய். அப்ப அல்லாவின் மீது பொய் சொல்வது இருந்து ஜாஹில்களின் செயல் அல்லவாது, அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொன்ன கொஞ்சம் பயந்துட்டாங்க. ஓ உண்மையா இருக்குமோ, இருந்தாலும் சோதிச்சு பார்ப்போம். யாரை சோதித்து பார்ப்பது, நபியை சோதித்து பார்ப்பதா சொல்கிறார்கள். சரி மூசா, மாடுக்கு சும்மா சொன்னா எப்படி, அந்த மாட்டை பத்தி கொஞ்சம் விளக்க சொல்லுங்க, அல்லாட்ட கேளுங்கன்னு சொல்லி. சரி என்ன செய்வது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாவிடத்தில் துஆ கேட்கிறாங்க. அல்லாஹ் திரும்ப சொல்றான், அந்த மாடு இருக்கிறது அது கிழ மாடும் கிடையாது, ரொம்ப ஒரு வாலிபமான மாடு கிடையாது, ரெண்டுத்துக்கு இடையில நடுத்தரமான ஒரு மாடு, நீங்க உடனே அதை அறுத்துருங்கப்பா அப்படிங்கிறாங்க. இன்னும் சந்தேகம், உண்மையா இருக்குமோ, இப்படி இல்லாம அல்லாஹ் விளங்க சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில மூசா, சரி கிழ மாடும் கிடையாது வாலிபம் மாடும் கிடையாது மீடியமான மாடுன்னு, அது எப்படி, அதுக்கு ஒரு நிறமும் ஒன்று இருக்கணும்ல, கலர்னு ஒண்ணு இருக்கணுமா இல்லையா, அப்ப அந்த கலர் என்ன அப்படின்னு சொன்னா, அது மஞ்சள் சாய்ந்த பார்க்கும் போது அந்த கோல்டன் கலர்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த மாதிரியான கலர், அதாவது ஒரு பிரவுனு அதுல வெளிச்சம், சூரிய வெளிச்சம் பட்டுச்சுன்னு சொன்னா அந்த கோல்டு கலர் மாதிரி மின்னும், பார்ப்பதற்கு கண்களை அப்படியே கவரும், அப்படிப்பட்ட ஒரு கலர்னு சொன்ன உடனே, அப்படியா அப்படின்னா கூட அதுவும் ஒரு கன்ஃபியூஷன் தானே, சில மாடும் கிடையாது வலிவ மாடும் கிடையாது, கலர் அப்படி கவர்ச்சியா இருக்குன்னு சொன்னா, மாடுதான் சும்மா வச்சிருப்பாங்க, அதை ஒண்ணு எங்கேயாச்சும் தண்ணி போடு தண்ணி இறைச்சிருப்பாங்க, அல்லது வயலுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க, ஏதாவது வேலை செஞ்சிருப்பாங்கல்ல, அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாடா சும்மா வீட்டுல கட்டி போட்டுக்கிற மாடா அப்படின்னு ஒரு கேள்வி. என்ன கேள்வி பாருங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு விளக்கம் சொன்னான், நீங்க சொல்லுங்க நபியே, அது வெறும் வீட்டில் வச்சிருக்கிற மாடுதான், பயன்படுத்தப்பட்ட மாடு கிடையாது. விவசாயத்துக்கு பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க, அது தண்ணீர் எரிப்பதற்கு பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. இவ்வளவு டெபினேஷன் சொன்ன உடனே இதுக்கு மேல இனி கேட்கறதுக்கு வழிகள், இந்த மாட்டை தேடி போங்களா அப்படின்னு போனா அதுல ஒரு சம்பவம் இருக்கிறது. அப்ப கடைசியில் அந்த மாட்டை ஒரு பெரிய விலை கொடுத்துதான் அவங்களால வாங்க முடிஞ்சிச்சு, ஏன்னா வழி இல்லையே. கடைசியில் அதே போல விலை கொடுத்து வாங்கி அதிலிருந்து ஒரு சதை துண்டை எடுத்து செத்தவன் மேல அடிச்சா அவன் எந்திரிச்சு கரெக்டா புட்டு புட்டு வச்சுட்டு திரும்ப தூங்கிவிட்டான். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த தம்பி பையன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு தன்னுடைய அண்ணனுக்கு சாச்சாவுடைய மகள் மேல அவனுக்கு பிரியம். இவன் ஊரு விட்டே சுத்திக்கிட்டு இருக்கான், கல்யாணம் பண்ணி கேட்டா அவரு எப்படி வெட்டி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. சொத்து நிறைய இருக்குது, ஒரு அளவுக்கு மனசுல இப்ப என்ன செய்யறது, ஒரே வழி, என்ன வழி, இவரை போட்டு தள்ளிட்டோம்னு சொன்னா காசு நமக்கு கிடைச்சிடும், இவனையும் நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டுதான் இவன் தான் கொலை செய்து விட்டு கடைசியில் அந்த கொலையாளியை யாருன்னு தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி கொண்டு போய் இன்னொருத்தர் ஏரியால கொண்டு போய் போட்டு. அப்ப இந்த விஷயத்தை சொன்னவன் கடைசியில பழிக்கு பழி அவனும் கொல்லப்பட்டு விடுகிறான். அப்ப இந்த சம்பவத்தை நம்ம தப்சீர்களை பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல ஒன்று குர்ஆன்ல சொல்லப்பட்ட அந்த நேரடியான சம்பவத்திலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை, பிறகு அந்த சம்பவத்தின் பின்னணியில் வரலாறு சொல்லப்பட்ட சம்பவத்திலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை. அப்ப குர்ஆன்ல நேரடியாக சொல்லப்பட்ட சம்பவத்திலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன, ஷரியத்திலே ஒரு விஷயம் சொல்லப்பட்டு விட்டால் அவ்வளவுதான், தலைசாச்சிட வேண்டியதுதான், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான், நம்பிக்கை கொண்டு விட வேண்டியதுதான். அதுல சுதர்க்கம் பண்றதுக்கு நமக்கு வேலை இல்லை. ஒரு நபி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு செய்தியை சொன்னால் அதில் அவர் பொய் கூற மாட்டார், அதில் அவர் எதையும் மறைக்க மாட்டார், அவர் எதையும் அதில் சேர்க்கவும் மாட்டார், குறைக்கவும் மாட்டார் என்ற ஈமான் நமக்கு வேண்டும். இப்ப இதே இந்த நவீனமாக உள்ள அந்த வழிகேடு எப்படின்னு சொன்னா, அல்லாஹ் கரெக்டா தான் சொல்லியிருப்பாங்க, நபி கரெக்டா தான் சொல்லியிருப்பாங்க, நபி சேர்ந்து அறிவிக்கிற அறிவிப்பாளர் ஏதாவது குழப்பியிருப்பாரு. எப்படி புரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்ப பலவீனமான ஹதீஸுகளை விட்டுருணும், பொய்யான ஹதீஸுகளை விட்டுருணும். எது நபிதான் சொன்னார்கள் என்று உறுதியான ஹதீஸுகள் இருக்கிறதோ, சரியான ஹதீஸுகள், தெளிவான ஹதீஸுகள் இருக்குதோ அதை நம்ம நம்பிடுவோம். ஆனா சிலருக்கு இப்ப என்ன பிரச்சனை, இவங்களுடைய அறிவின்படி அந்த தெளிவான ஹதீஸ்லயும் இவங்களுக்கு சந்தேகம். அதுவும் இந்த சந்தேகம் எங்கிருந்து வந்துச்சு, யூதி கேள்வி கேட்டுதானா, நஸ்ரானி கேள்வி கேட்டுதானா, தீகாதாரன் கடன் அல்லாவை நம்பாத ஒரு கம்யூனிஸ்டுக்காரன் கேள்வி கேட்டுதானா, இப்படி விமர்சனம் செஞ்சுட்டாங்களே அப்படிங்கறதுனால இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அப்படி வந்துட்டதுனால இவையெல்லாம் சரியான ஹதீஸுகள் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தாலும், சனதுகள் சரி என்று முடிவு செய்யப்பட்டிருந்தாலும், இங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்குது. எப்படி இங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்கு, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி இருக்க மாட்டார்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டு இதெல்லாம் விட்டுருக்கோம். அப்ப இதுவும் என்ன, நவீன குஃபுர். இது என்ன குஃபுர்ல, நவீன குஃபுர். அல்லாஹ் பாதுகாப்பானாக. சரி, அப்ப நபியின் புறத்திலிருந்து நம்பத்தகுந்த செய்தி நமக்கு கிடைக்குமேனால் கண்டிப்பாக நாம் ஈமான் கொண்டுதான் ஆக வேண்டும். எப்படி நபி வாழும் போது நபியினுடைய செய்திகளை சந்தேகம் கொள்ள முடியாதோ, அதுபோன்றுதான் நபியினுடைய மரணத்திற்கு பிறகும் நம்பத்தகுந்த மக்கள் நபியோடு தொடர்பு படுத்தி ஒரு செய்தியை சொன்னால் வேற வழி நமக்கு கிடையாது. மூத்த என்ன சொல்லணும், மூத்தப்பட நபி எங்களுக்கு வந்து சாட்சி சொல்லணும்னு சொல்லணும். அப்ப நபியிடமிருந்து நம்பத்தகுந்த மக்கள் யாரையெல்லாம் நம்பிக்கையாளர்கள் என்று அந்த நபி அவர்கள் திருப்தி கொண்டு இறந்தார்களோ அவர்கள் சொல்லுகிற செய்தியை தவிர இனி நமக்கு வேற செய்தி இல்லை. அப்ப அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதிலே சந்தேகம் கொள்வது அதுவும் குஃபிரிலே கொண்டு போய் விட்டுவிடும். அடுத்து வரலாற்றின் மூலமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினை என்ன என்றால், இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு சஹீஹான ஹதீஸ் நமக்கு வருத்துகிறது, நீங்கள் பெண்கள் விஷயத்தில் பயமோடு இருங்கள், உஷாராக இருங்கள். ஃபத்தகுல் நிசா, ஏன் ஃபின்ன அவ்வல ஃபித்ரத் பனி இஸ்ராயில் கானத் நிசா, இஸ்ரவேலர்களுக்கு ஏற்பட்ட முதல் பிரச்சனை, முதல் கொலை, முதல் குற்றமே பெண்களினால் தான் ஏற்பட்டது. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். புரியுதா இல்லையா? அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி அவன் என்ன செய்தான்? தனது அதாவது தந்தையின் சகோதரர், பெண்ணுடைய தந்தையை அவன் கொலை செய்தான். அதுக்கு பிறகு என்ன செய்தான்? கொலை செஞ்சுட்டு அந்த கொலையை மறைக்கிறதுக்கு படி சொன்னான். அப்ப இந்த பெண்களினால் ஏற்படக்கூடிய சோதனை மிக மோசமான சோதனை, நீங்கள் இதை பயந்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப அந்த காலத்தில் இருந்தும் சரி, அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே தஃப்ஸீர் செய்யும் போதும் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ரெண்டு பிள்ளைகளுடைய விஷயத்திலையும் சொல்லியிருக்கோம். அப்ப எப்ப அல்லாஹ்வுடைய ஷரியத்தை மீறி ஒருவன் ஒரு பெண்ணை விரும்புகிறானோ அங்கே கண்டிப்பாக முடிவிலோ இடையிலோ நடுவிலோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கொலை நடக்க போகுதுன்னு புரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப உலகளாவிய வரலாறுல, கடந்த கால வரலாறையும் சரி நிகழ்கால வரலாறுகளையும் சரி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், ஏறக்குறைய நூற்று கணக்கான கொலைகள், அதாவது ஒரு 90-95% மேல பெண்களின் அடிப்படையில் தான் அங்கே கொலைகள் நடக்கின்றன. பொருளுக்காக வேண்டியோ அல்லது பதவிக்காக வேண்டியோ நடக்கிறது. பெண்ணுக்காக வேண்டி நடக்கின்ற கொலைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மிக குறைவானதுதான். அல்லாஹ் பாதுகாக்கும். அப்ப இந்த ஒரு படிப்பினையை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் மீதமுள்ளதை அடுத்த அமர்வுகளிலே பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வேதத்தை நம்புவதற்கும் அதை ஓதுவதற்கும் அதன்படி அமல் செய்வதற்கும் அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கும் உதவி செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ அல் அஸீம் லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.